இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளுகிற வேத பகுதி ரட்சிப்பு யூதர்கள் மூலமாய் வருகிறது. ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவின் மூலம் வருகிறது. அவர் யூதா வம்சத்திலே பிறந்தபடியினால் அன்று முதல் இன்று வரைக்கும் ரட்சிப்பு யூத ஜனங்களினால் மட்டும்தான் இந்த உலகத்துக்கு வருகிறது. யோவான் 4:20-26 வாசிப்போம். யோவான் 4:20-26. சமரியா நாட்டு வழியாக வருகிறார். அப்பொழுது சமரியாஸ்திரிகிட்ட பேசுகிற ஒரு காரியத்தை நம்ம இப்போ கொஞ்சம் பார்க்குறோம். அப்போ அந்த சமரியாஸ்திரியை சொல்கிறா, எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால், சமரியாவிலே ஒரு மலை இருக்கிறது, அந்த மலையிலே தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவ என்ன சொல்கிறாரு, எருசலேமில் தொழுது கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்போது இப்படி வந்து சொல்லுகிற சமயத்தில், இந்த மலையிலையும் அல்ல அப்படின்னா எருசலேமிலும் அல்ல சமரியா மலையிலையும் அல்ல, பிதாவை எங்கும் தொழுது கொள்ள வேண்டும், எல்லா இடங்களிலும் தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்கிறது. இன்றைக்கு தேவனுடைய ஆராதனை எருசலேமுக்கு நேர் எதிரே இருக்கிற ஒரு மலையில் நடந்துட்டுருக்குது. இந்த ரெண்டு மலையில் இருக்கிற ஆலயத்தை கட்டினது யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஆள் தான். யாருன்னா, சாலமோன் ராஜா. எருசலேமில் இருக்கிற தேவாலயத்தை கட்டினது சாலமோன் ராஜா. இந்த சமரியா ஸ்திரீ சொல்கிறா பார்த்தீங்களா, இந்த மலையிலே தொழுது கொள்ள வேண்டும். அது மட்டும் சமரியா மலை. அந்த சமரியா மலையில் இருக்கிற பலிபீடத்தை கட்டினதும் இந்த சாலமோன் ராஜா. அப்போது சாலமோன் ராஜா தான் ரெண்டு பலிபீடத்தை கட்டியிருக்காரு. எந்த இடத்துல தொழுது கொள்ள வேண்டும் என்ற பிரச்சனை ஜனங்களுக்கு அப்படின்னா, அன்றையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற அந்த சந்ததியாருக்கு எல்லா இடத்துலையும் ஆராதிக்கலாம். இல்லை, எந்த மலையில் வேணாலும் நம்ம ஆராதிக்கலாமா, இங்கேயும் போகலாம் அங்கேயும் போகலாம், எங்கே விருப்பமாக இருக்குதோ அங்கே செஞ்சுக்கலாங்கிற மாதிரி இன்றைக்கு எருசலேமுக்கு நேர் எதிரே இருக்கிற அந்த சமரியா மலையில் இன்றைக்கி எல்லோரும் தொழுது கொள்வதற்காக போய்கொண்டு இருக்கிறார்கள். அப்போ எருசலேமில் இருக்கிற ஆலயம்னு சொன்னால், எருசலேமில் இருக்கிற ஆலயம் தேவனுடைய பிரமாணத்தின்படி, சட்டத்தின்படி, ஒழுங்கின்படி கட்டப்பட்டது. ஆனால் இந்த கட்டின மனிதன் தேவனை விட்டு பின்வாங்கி போகிற சமயத்தில் அங்கே போய் என்ன பண்ணுறாருன்னா, சமரியா மலையில் ஒரு ஆலயத்தை கட்டி விட்டுருவார். இப்படியாக இன்றைக்கு ஜனங்கள் இரண்டு வகையில் தொழுது கொண்டுட்ருக்காங்க. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் அறியாதை தொழுது கொள்ளுகிறீர்கள். அப்படின்னா சமரியா மலைக்கு போய் தொழுது கொள்கிறவங்க எல்லாருமே அறியாமல் ஆண்டவரை ஆராதிச்சிட்ருக்காங்க. அப்படின்னா எருசலேமுக்கு நேர் எதிரே, அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகளுக்கு நேர் எதிராக இன்றைக்கு ஆராதனை நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ அந்த இடத்துல எப்படி ஆராதனை நடக்கும்? ஆனால் சாலமோன் ராஜா கட்டின ஆலயம் தான், ஆனால் அறியாமல் தேவனை தொழுது கொண்டு இருக்கிறார்கள். அப்போ அறியாமல் தொழுது கொள்வதில் நம்மளுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்போ அறிந்து கொண்டு தொழுது கொள்ள வேண்டும். எப்படி அறிந்து கொண்டு தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தேவனை ஆவியோடும் உண்மையோடும் அறிந்து கொண்டு தொழுது கொள்ள வேண்டும். யோவான் 4:20-26 வாசிப்போம். யோவான் 4:20-26 வாசிப்போம்.
எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேம் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றால், அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறத நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் இரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எண்ணப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார்.
போதும். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை வாசி சிந்திக்கிறவங்க எல்லாருமே தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதுங்கிறத கவனிக்கிறத இல்லை. ஆனால் இந்த சமரியா ஸ்திரீகிட்ட ஆண்டவர் பேசும்பொழுது என்ன சொல்கிறான்னா, அந்த சமரியா ஸ்திரீ சொல்கிறா, மேசியான்னு ஒருத்தர் வருவார், அபிஷேகம் பண்ணப்பட்டவர் வருவார், அவர் தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு கொடுப்பார். அப்போ அந்த வார்த்தையில் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த ஸ்திரீ சொல்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, உங்களோட பேசுகிற ஆள் வந்து யாருன்னா அந்த நீ கிறிஸ்து தான். அப்படின்னா ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தை ஒரு மனுஷனை தட்டி கொண்டே இருக்கிறது. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், தேவனுடைய வார்த்தை எனக்கு பேசட்டும், எனக்கு தரிசனத்தில் வரட்டும், சொப்பனத்தில் வரட்டும், அப்போ வந்து நான் ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த மனிதனோடு பேசுகிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான், அந்த மனிதனோடு பேசுகிறவர் தேவனுடைய வார்த்தை தான் பேசுது அப்படிங்கிறத நம்மளுக்கு இன்னைக்கு வரைக்கும் புரிஞ்சுக்க முடியல. எத்தனையோ நாளாக பைபிள் படித்து சிந்திச்சு தியானிச்சுட்டு வர்றோம், தேவனுடைய வார்த்தை நம்மளோடு பேசுகிறத நாம் உணர முடியல. நாம் என்ன சொல்கிறோன்னா, எங்களுடைய முற்பிதாக்கள் சமரியா மலையில் தொழுது கொண்டுட்டு வந்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி எருசலேமில் இருக்கிற மலையை தொழுது கொள்ள வேண்டும் என்று எருசலேமில் இருக்கிற ஜனங்கள் சொல்கிறார்கள். அப்போ இந்த சமரியா மலையில் இருக்கிற பலிபீடத்தையும் எருசலேமில் இருக்கிற பலிபீடத்தை கட்டினது யாராக இருக்கும், யாருக்கா தெரியுமா? எருசலேமில் இருக்கிற தேவாலயத்தை கட்டினது சாலமோன் ராஜா, அது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அந்த சமரியா மலையில் இருக்கிற பலிபீடத்தை கட்டினது யாராக இருக்கும், யாரு சொல்லு, யார் கட்டினது? வேதத்தை படித்தவங்களுக்கு நல்லா தெரியும், பைபிளில் நிறைய பேர் எத்தனையோ டைம் படிச்சிருப்பாங்க, 5 டைம் 6 டைம் 7 டைம்லாம் படிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த சமரியாவில் இருக்கிற பலிபீடத்தை கட்டினது யாரு? இல்லை, சோத்திரம், நானே சொல்லிடுறேன், அது சாலமோன் தான் கட்டினது. சாலமோன் அந்நிய பெண்களை விவாகம் பண்ணி அவர்களுக்கு வேண்டி கட்டின இடம்தான் இந்த சமரியாவில் இருக்கிற மலை, அந்த ஆலயம். அது நேர் எருசலேமுக்கு நேர் எதிராக இருக்கிற மலை, சமரியா மலை. பழைய ஏற்பாட்டில் நாம் அதை வாசிக்கும் போது அது நாசமலை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சாலமோன் ராஜா கர்த்தருக்குள்ளே இருக்கும் பொழுது எருசலேம் தேவாலயத்தை கட்டினா, தேவனை விட்டு வழி விலகி போகும் பொழுது சமரியாவிலே ஒரு பலிபீடத்தையும் கட்டிவிட்டான். இன்றைக்கு இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறவர்கள் நல்ல ஊழியம் செய்து கொண்டிருக்கிற நிலைமையில் எருசலேமில் இருக்கிற தேவாலயத்தை கட்டின மாதிரி நல்ல ஊழியத்தை கட்டுறாங்க. ஓஹோண்டு வளருது, வருமானம் வந்தோடனே என்ன ஆகுது, தனக்குள்ள பெருமை வந்தோடனே சாலமோன் ராஜா எப்படி தேவனுடைய வார்த்தைகளை விட்டு வழி விலகி போய் அந்நிய ஸ்திரீகளை விவாகம் பண்ணி அல்லது உலகத்தினுடைய மாயைக்கு அடிமைப்பட்டு போன பொழுது அந்த அவங்கள என்ன கேட்குறாங்க, அந்த எருசலேமில் கட்டின ஆலயம் மாதிரியே நம்மளுக்கு ஒன்று கட்டி கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தேவனுடைய வார்த்தையை விட்டு வழி விலகி போகிற ஜனங்கள் ஆராதிப்பதற்காக ஒரு ஆலயத்தை இன்றைக்கு அநேக வேத பாரகர்களும் பரிசேயர்களும் கட்டி இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எருசலேமுக்கு நேர் எதிராக, அப்படின்னா தேவனுடைய வார்த்தைக்கு நேர் எதிராக இன்றைக்கு அநேக ஊழியங்களை ஸ்தாபித்து பலிபீடங்களை கட்டி இன்றைக்கு தேவனுடைய நாமத்தை கனவீனப்படுத்தி கொண்டு வருகிறார்கள். அப்போ ரெண்டு இடத்துல இருக்கிற பலிபீடத்தை கட்டினது ஒரே ஆள் தான். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தேவனால் வல்லமையாக எடுத்து உபயோகப்பட்ட ஆட்கள் நல்ல ஆவிக்குரிய நிலைமையில் இருக்கும்போது ஒரு ஊழியத்தை ஸ்தாபிக்கிறாங்க, பின்மாறி போனதுக்கப்புறம் இன்னொரு ஊழியத்தையும் ஸ்தாபிக்கிறாங்க. அப்போ ஜனங்களுக்குள்ளே என்ன பண்ணுறது, கலக்கம் வந்துடுது, இது நல்ல இடமா அது சரியில்லையா, இது அவர் தான் கட்டினாரு, இது அவருடைய ஊழியம்தான், இந்த ஊரில் இருக்கிறது அவருடைய ஊழியம்தான், அது அவருடைய ஊழியம்தான், எது உண்மையான ஊழியம், ஜனங்களுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. அப்போ ஜனங்களை ஆராதிப்பதற்காக இடரை செய்வது யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிற மனிதர்கள் அநேகரை இன்னைக்கு இடர பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் அறியாதை தொழுது கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போனால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு டைமுக்கு இன்னைக்கு வந்து எந்த டைமுக்கு வேணாலும் போகலாம் எப்போ வேணாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஊழியத்தில் அநேக இடங்கள் இன்னைக்கு உருவாயிருக்கு. அப்போ எருசலேம் தேவாலயத்தில் ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் தான் ஆராதனை தொடங்குச்சு, குறிப்பிட்ட சமயத்தில் முடிஞ்சுது. அது எப்போ வேணாலும் வந்து போகலாங்கிற மாதிரி அன்னைக்கு அங்கே ஒழுங்கு பிரமாணம் கொடுக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு தேவனை தொழுது கொள்ளும் போது எப்படி தொழுது கொள்ளுகிறார்கள், அறியாததை தொழுது கொண்டு இருக்கிறார்கள். எங்கே போகிறோம், என்ன செய்கிறோம், எப்படி தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறோம், சிந்திக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு கவனமே இல்லாமல் அறியாமையினால் எப்படியோ ஒரு ஆதாயத்துக்கு வேண்டி. அந்த காலத்திலெல்லாம் பார்த்தீங்கன்னா பால் பவுடருக்கு கோதுமைக்கு தான் எல்லாரும் கிறிஸ்தவங்களாம் வந்து புறஜாதியிலேருந்து மாறியிருக்காங்க. அப்போ அப்படி வந்த ஜனங்களுக்கு எதோ கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இன்றைக்கி வந்து எல்லாரும் தேவனை பின்பற்றி கொண்டு இன்றைக்கு தேவனுடைய நாமத்தை கனவீனம் படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அப்போது அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நாங்கள் அறிந்திருக்கிறதை கொள்ளுகிறோம் என்று சொல்கிறார். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வருகிறது, ரட்சிப்பு யூதர்கள் மூலம் மட்டும்தான் வரும். இன்றைக்கு ரட்சிப்பின் வேலைகளை செய்கிறவர்கள் லேவியர்கள், லேவியர்கள் மூலம் ரட்சிப்பு கண்டிப்பாக வராது. லேவியர்கள் வந்து தேவன் மோசே முதல் இயேசு கிறிஸ்து வரைக்கும் லேவியர்களுக்கு ஒரு பிரமாணத்தை கொடுத்து அதில் நிலைத்திருக்கும்படி கட்டளையிட்டார். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்தப்போ தம்முடைய சொந்த ஜனமான இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லது யூதர்கள் வேத பிரமாணத்தை கை கொள்ளாமல் மீறி நடந்தபடியினால் அந்த ரட்சிப்பு கொடுக்க வேண்டிய வேலைகள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் யூதர்கள் மூலமாய் வருகிறது. எப்படி யூதர்கள் மூலமாய் வருகிறதுனா, அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அப்போ யார் யார் ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொள்கிறார்களோ அவர்கள் மூலம் ரட்சிப்பு இந்த உலகத்திற்கு வெளிப்படுகிறது. அப்போ தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் அப்படின்னா இதுதான் நம்ம அறிஞ்சிருக்கணும். நாங்கள் அறிந்திருக்கிறதை ஆராதிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நாம் என்னத்தை அறிஞ்சிருக்கிறோம்னு சொன்னால், தேவனை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். நிறைய பேர்கிட்ட தேவனுடைய ஆவி இருக்கும் ஆனால் உண்மை இருக்காது. தேவனை ஆராதிக்கும் போது பரிசுத்தாவில் நிரம்பி அந்நிய பாஷை பேசி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க, ஆனால் ஆவி இருக்கும் ஆனால் உண்மை இருக்காது. சிலவங்கிட்ட உண்மை இருக்கும் ஆனால் அந்த ஆவி இருக்காது. இப்போ உண்மை இருக்குன்னு சொன்னால் தேவனை ஆராதிக்கும் போது இப்போ நம்ம வந்து உண்மையாக செய்யணும், நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க, ஆனால் பரிசுத்தாவி இருக்காது. இப்போ சமூக சேவை செய்கிறவங்கள பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் உண்மையாக செய்வாங்க ஆனால் அவங்களுக்குள்ள அந்த பெருமைங்கிறது இருக்காது. நிறைய பேர்த்துக்கு வந்து ஆவி இருக்கும், நல்லது செய்யணுங்கிற ஒரு மனப்பக்குவம் இருக்கும், ஆனால் வந்து செய்கிற முறைகள் வந்து என்னங்கிறது தெரியாமல் என்னமோ ஏதோன்னு போயிட்டுருப்பாங்க. இப்படியாக தேவன் ஆவியாயிருக்கிறார், அதனால் நாம் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ரெண்டு ராஜாக்கள் 23:13-14, ரெண்டு ராஜாக்கள் 23:13-14. ரெண்டு ராஜாக்கள் 23:13-14. இதுதான் சாலமன் ராஜா எருசலேமுக்கு எதிரே இருக்கிற மலையிலே நாசமலை, இன்னைக்கு வரைக்கும் அது நாசமலை என்று சொல்லப்படுகிறது. அப்போ இன்றைக்கு வந்து தேவனுடைய வார்த்தைக்கு எதிரே அல்லது அறியாமையினாலே தொழுது கொள்ளுகிறவர்கள் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற ஆவியோடும் உண்மையோ இல்லாமல் தொழுது கொள்ளுகிறவர்கள் எல்லாரும் நாசமலை என்கிற மலைக்கு தான் போய் தேவனை ஆராதிச்சுட்டு இருக்காங்க. இந்து விக்கிரகங்கள் கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மலை மேலே தான் இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு எல்லாம் எங்கே ஓடுறாங்கன்னா உயர்ந்த இடங்களுக்கு, நல்ல மலையில் எங்கே ஆலயம் இருக்குது அப்படின்னு பார்த்து தேடி இன்னைக்கு கிறிஸ்தவங்களும் குறிப்பிட்ட மலைகளுக்கு தான் ஓடுறாங்க. இப்படியாக இன்றைக்கு தேவனை உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளாதவர்கள் எல்லாருமே நாசமலையிலே கட்டப்பட்டிருக்கிற அல்லது சமரியாவிலே கட்டப்பட்டிருக்கிற ஆலயத்திற்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். சமரியான்னு சொன்னால் 10 கோத்திரத்தினுடைய தலைநகரம், எருசலேம்னு சொன்னால் 2 கோத்திரத்தினுடைய தலைநகரம். அப்போ இன்றைக்கு தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிறவர்கள் 2 கோத்திரத்தினுடைய ஜனங்கள் தான் இருக்காங்க. 10 கோத்திர ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நாசமலை அப்படிங்கிற சமரியா மலையில் தேவனை ஆராதித்து கொண்டு இருக்கிறார்கள். எரேமியா 23:24
தன்னை
நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்துக் கொள்ள கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
சோத்ரா, இதனுடைய அர்த்தம் யாருக்காவது புரியுதா? இதனுடைய அர்த்தம் என்னவாக இருக்கும்? எளிமையான தமிழில் தான் எழுதியிருக்குது. இதனுடைய அர்த்தம் என்னவாக இருக்கும் சொல்லுங்க பாப்போம். நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதனுடைய அர்த்தத்தை சொல்லுங்க. ஆண்டவர் இந்த இடத்துல மட்டும் இல்லை, எல்லா இடங்களையும் நிறைஞ்சிருக்கார். அமெரிக்காவில் இருக்கிறவரும் இதே ஆண்டவர் தான், ஆப்பிரிக்காவில் இருக்கிறவரும் இதே ஆண்டவர் தான். அதனால் நீ நினச்ச மாதிரி இங்கிருந்து அங்கே ஓடாத, அங்கிருந்து இங்கே ஓடாத, நீ இருக்கிற இடத்துலையே தேவனை துதித்து ஆராதிக்க முடியும். அதுக்கடுத்த வசனம், எவனாகிலும்
தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளிந்து கொள்ள கூடுமோ என்று கர்த்தர் சொல்கிறார்.
ஒரு மனுஷன் எங்கேயும் போய் ஒளிய முடியாது. எவனாவிலும் தன்னை நான் அப்படின்னா ஆண்டவர் பார்க்க கூடாதபடி ஒரு மனுஷன் இந்த அகிலாண்டத்துல எங்கேயும் போய் ஒளிய முடியாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்கிறவர் ஆண்டவர். தேவனுடைய மகிமை வானத்தையும் பூமியும் நிரப்புகிறது. அதனால் ஒரு மனுஷன் தேவனுடைய நாமத்துக்கு மறைவாக, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக எந்த இடத்துலையும் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. அப்படின்னா அப்படி இருக்கிற சமயத்தில் எந்த இடத்திலும் தேவனை ஆராதிக்கலாம். இப்போ சந்திர மண்டலத்தில் போய் ஒருத்தர் இருக்கானா அங்கிருந்தும் தேவனை ஆராதிக்கலாம். கடல் கடியில் போய் ஒருத்தர் இருக்கிறான்னா அங்கேயும் தேவனை ஆராதிக்கலாம். இன்றைக்கி தேவனை ஆராதிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே போனால் தான் ஆராதனை நல்லாயிருக்கும், அங்கே போனால் தான் நம்மளுக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்த விட்டு இங்கிருந்து மேலை நாடுகளுக்கு ஓடுறாங்க. மேலை நாடுகள் இருக்கிறவங்க ஜனங்க இந்த நாடுகளுக்கு வர்றாங்க. தேவன் அப்படி வர வைக்கவே இல்லை. தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொண்டால் அயலாண்டத்தில் எங்கே இருந்தாலும் சரி தேவனை ஆராதிக்கலாம். 1 கொரிந்தியர் 14:17
நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்களானபடியினால் சபைகளுக்கு பக்தி உரித்து உண்டாகத்தக்கதாக அவைகளின் தீரும்படி நாடுங்கள்.
அதுக்கடுத்தது,
அந்தபடியே நிய பாஷையில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன்.
17 வாசிப்போம்.
இன்னதனாலவனில் நான் அந்நிய பாஷினாலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே என்று என கருத்து பயனற்றதாக இருக்கும். இப்படி இருக்க இப்படி இருக்க செய்ய வேண்டியதென்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். இல்லாவிட்டால் நீங்கள் ஆவியோடு ஸ்தோத்திரம் பண்ணும்போது கல்லாதவன் உங்கள் ஸ்தோத்திரத்துக்கு ஆமீன் என்று எப்படி சொல்லுவான்? நீங்கள் பேசுகிறது இன்னதென்று அவன் அறியானே. நீ நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறாய், ஆகிலும் மற்றவன் பக்தி விருத்தி அடைய மாட்டான்.
போதும், நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறாய், ஆனா அடுத்தவன் பக்தி விருத்தி அடைய மாட்டேங்கிறான். அப்படின்னா நல்லா பாட்டு பாடுறாங்க, ஆளுந்து ஆரம்பிச்சு அக்கு வரைக்கும் நல்லா ஜெபம் பண்றாங்க. இன்னும் குறிப்பா சொல்ல போனா ஏழுந்து ஆரம்பிச்சு ஜெட்டு வரைக்கும் அது வரிசைப்படியா ஜெபம் பண்றாங்க. அந்நிய பாஷையில நல்லா பேசுறாங்க, ஆனா அந்த பாஷை யாருக்கு புரிய மாட்டேங்குது. அப்போ அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், நீங்க ஞான வரங்களை நாடுங்கள், மேலான வரங்களை நாடுங்கள், பக்தி விருத்து உண்டாகும்படி நீங்கள் அவைகளில் தேறுங்கள். இன்றைக்கு சபையிலே பக்தி விருத்து அடையாமல் இருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்லா பாட்டு இருக்கும், நல்ல இசைக்கருவிகள் நல்லா முழங்கும், நல்ல 1000 ஸ்தோத்திரம் லைனாக சொல்லிடுவாங்க. பத்தாவதுக்கு வீட்லேயும் வச்சு அந்த 1000 ஸ்தோத்திரத்துடைய சீடியை போட்டு கேட்பாங்க, புக்கும் வச்சு நல்லா வாசிப்பாங்க. நீ நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறாய், நீ நன்றாய் 1000 ஸ்தோத்திரம் போடுகிறாய், அடுத்தவனுக்கு பக்தி விருத்தி அடைய மாட்டேங்கிறான், ஒருத்தம் கூட ரசிக்கப்பட மாட்டேங்கிறான். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன காரணம் இப்போ வாசித்ததில் என்ன காரணம்? நான் 14 வசனம் வாசிப்போம். நல்ல ஆவியில ஜெபம் பண்றான், ஆனா கருத்து இங்கிலீஷ் பைபிள் என்ன சொல்றதுன்னா அண்டர்ஸ்டாண்டிங், என்ன என்ன பேசுறாங்க, அதனுடைய கொள்கை என்ன, அதனுடைய விசுவாசம் என்ன. இன்றைக்கு நல்லா மாடி பாடி சந்தோஷித்து மகிழ்ந்து துதி ஆராதனை கூட்டம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு இந்தியாவில் குறிப்பாக சென்னை பட்டணத்தில் எல்லாம் துதியின் ஆராதனை தான். துதியின் ஆராதனை பாடி 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 ஒருத்தனும் பக்தி விருத்தி அடைய மாட்டேங்கிறான். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் கருத்து இல்லை, அதில் ஒரு உண்மை இல்லை, அதோட பொருள் இல்லை. பொருள் இல்லாமல் ஆடி பாடி சந்தோஷமாக அது கொண்டாடிட்டு இருந்தா இந்த சினிமா பார்க்குற மாதிரி தான். சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவியை பிடிச்சிக்கிட்டு ஆடுவாங்க பாடுவாங்க, உள்ள உட்காந்து இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. என்ன நேரம் போகிறதுக்கு தான் அது ஒரு வேலை. அது சொல்லப்போனால் தமிழில் சொல்லப்போனால் கேளிக்கை, தமாசு கூத்தடித்து என் மனசு வந்து கவலையெல்லாம் மறந்து இருக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் வந்து இப்படி உட்காந்துருக்கலாம். போனால் நல்லா பாட்டு பாடி நல்லா தோத்திரம் பண்ணி மனசுக்கு இதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ உட்காந்துட்ருக்காங்க. ஆனால் இருதயத்தில் என்ன கருத்து வந்தது, இருதயத்தில் என்ன விசுவாசம், இருதயத்தில் அவங்களுடைய யோசனைகள் என்ன வந்தது, அவங்களுடைய ஆலோசனைகளில் என்ன தெளிவு வந்தது அப்படிங்கிறது கிடையாது. அப்போ இன்றைக்கு அந்நிய பாஷை பாடி தேவனை துதித்து பாடி துதி ஆராதனை கீதங்களை செய்கிறவர்கள் எல்லாருமே அடுத்தவங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்காமல் ஏதோ நேரத்தை போய்கிட்டு இருக்காங்க. காரணம் அவர்கள் செய்கிறதுல கருத்து இல்லை. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஆவியோடும் பாடணும் கருத்தோடும் பாடணும். நம்மளுக்குள்ள பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை இருக்கணும், நாம் பேசுகிற வார்த்தைகளிலே அல்லது பாடுகிற வார்த்தைகளிலே கருத்து இருக்கணும், அல்லது கருப்பொருள் இருக்க வேண்டும், அல்லது விசுவாச வார்த்தைகள் இருக்க வேண்டும், நம்பிக்கையின் வார்த்தைகள் இருக்க வேண்டும். இன்றைக்கு ஒன்றுமே இல்லாமல் கூத்தடிச்சிட்டு இருந்தா துதி ஆராதனை வல்லமை கீதங்கள் அப்படின்னா இன்றைக்கி என்னென்னா, ராத்திரி முழுவதும் பாட்டாமா, 24 மணி நேரம் துதி ஆராதனையாமா, அப்படியெல்லாம் கூட போட்டாங்க. நீ எத்தனை வருஷம் உட்காந்து பாடினாலும் சரி, அவன் பாடுறதனுடைய கருத்து அவனுக்கும் பிரயோஜனப்படாது, அடுத்தவனுக்கும் பிரயோஜனப்படாது. அதனால் தேவனுடைய ஆவியில் தேவனை துதிக்கிறவர்கள் ஆவியோடும் துதிக்க வேண்டும், கருத்தோடும் துதிக்க வேண்டும். அப்படி இல்லை ஆவியோடு மட்டும் துதிச்சோம்னா நம்முடைய கருத்து மற்றவனுக்கு பயன்படாது. 16 வசனம் வாசிப்போம். நாம ஜெபம் பண்ணி முடிக்கும்போது ஆமேன்னு சொல்றோம், ஆமேன்னு என்ன அர்த்தம்? துதி ஆராதனை வல்லமையில பாடி பாடி வரும்போது நீங்க பண்றது நல்லா இருக்குன்னு யாராவது சொல்லுவாங்களா? நீங்க சொல்றதுக்கு நானும் வந்து ஒத்து வர்றேன், நானும் கூட சேர்த்துக்கிறேன்னு வெளியிலிருந்து யாராவது வருவாங்களா? ஒருத்தரும் வரமாட்டான். கேட்குறவங்க எல்லாருமே எதை நல்லா இருக்குது ஆனால் உங்கள் கூட்டத்து கூட நான் சேர முடியாது அப்படின்னா இவன் வந்து ஆமேன்னு சொல்லணும், நீ செய்கிறதை நான் ஒப்புக்கொள்ளுகிறேன், நானும் உங்க கூட சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாராவது வருவாங்களா? ஒருத்தரும் வரமாட்டான். இங்கே ஆவி பிடிச்சிட்டு பாடுறதாச்சு. கூட கேட்குறவன் நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு அவன் வழியாக போயிடுவான். யார் வந்து இவங்க கூட சேர்ந்துட்டு நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் செய்யுங்க நான் உங்களுக்கு காசு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து செய்ய மாட்டான். இது மாதிரி ஏமாந்து குடிகாரன் எவனாவது போனால் வந்தவன் எப்படியாவது இருந்தானா அவன் வந்து ஏதாவது ஏமாந்து காசு கொடுத்தானே கொடுப்பான ஒழிய, நல்ல அறிவுள்ளவன் சிந்திக்கிறவன் நிதானிக்கிறவன் இவங்க செய்கிற காரியங்களை பார்த்து அவன் செய்கிற காரியங்களை ஒத்துக்கொள்ள மாட்டான் அல்லது ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதுதான் ஆமேன் என்று கல்லாதவன் வந்து எப்படி சொல்லுவான், நீ சொல்லவே மாட்டான். படிக்கிறதவன் வந்து ஏதாவது நல்லா இருக்குன்னு சொல்லி ஒன்று ரெண்டு காசு போட்டுட்டு போயிடுவானே ஒழிய, படித்தவன் யாருமே இந்த துதி ஆராதனை கூட்டங்களை பார்த்துட்டு இந்த 24 மணி நேரம் ஆராதனை கூட்டத்தை பார்த்துக்கிட்டு ஒரு உதவியும் செய்ய மாட்டான். அவன் என்ன பைத்தியம் பிடிச்சி இப்படி கத்திட்டு இருக்கானுங்க, விஞ்ஞானம் இன்றைக்கி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது. பேசுகிற மாதிரி இருந்தால் கருத்தோடு பேசணும், ஆவியோடு பேசணும், பொருள் இருக்கணும். பொருள் இல்லாமல் என்ன கூத்தடித்தாலும் அதை படித்தவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ரோமர் 2:27-29 வரை, ரோமர் 2:27-29 வரை.
சோபத்தின்படி விற்று சீதனம் இல்லாதவனாய் இருந்தும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவனாய் இருந்தால் அவன் வேத எழுத்தும் விருத்த சீதனமும் உள்ளவனாய் இருந்தும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிற உன்னை குற்றப்படுத்துகிறவன் அல்லவா? ஆகால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தின்படி செய்யப்படும் விருத்த சேதனம் விருத்த சேதனம் அல்ல, உள்ளத்திலே யூதனானவன் யூதன், எழுத்தின்படி உண்டாக்காமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷனாலே அல்ல தேவனால் தான் இருக்கிறது.
போதும். அப்போ ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. எந்த யூதன்? எழுத்தின்படி உள்ள யூதன் மூலம் வருகிறதா, ஆவியின்படி உள்ள யூதன்படி வருகிறதா? ஆவியின்படி இருக்கிற யூதன்படி வருகிறது. அப்போ எழுத்தின்படி யூதன்னா அவன் யாருன்னு கேட்டிங்கன்னா வேத பிரமாணங்களை தெரிஞ்சிருப்பான், முறை இந்த பைபிளை தினந்தோறும் வாசிப்பான், ஆனால் ஒரு நாளும் இருதயத்துக்குள்ளே போகாது, அவன் மனம் திரும்ப மாட்டான். ஆனால் யார் வந்து தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து சிந்தித்து இருதயத்திலே விருத்தச்சேதனம் பண்ணுகிறவர்கள் அப்படின்னா இருதயத்திலே மனம் திரும்புகிறவர்கள், வாயினால் அறிக்கைறது மட்டும் கிடையாது, இருதயத்தில் யார் யார் மனம் திரும்புகிறார்களோ அவர்கள் தான் ஆவியின்படி உள்ள யூதர்கள். அப்போ இந்த இருதயத்திலே மனம் திரும்புவர்களுக்கு தான் அடுத்தவங்களை எப்படி மனம் திரும்புறதுங்கிறது வழி வந்து சொல்லிக் கொடுக்க முடியும். இப்போ நான் மனம் திரும்பாமல் நீங்கள் எல்லோரும் மனம் திரும்பப்பா, நீங்கள் சாராயம் குடிக்கக்கூடாது, கல் குடிக்கக்கூடாது, சினிமாவுக்கு போகக்கூடாது, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நான் அது எப்படிங்கிறத கடைப்பிடிச்சதுக்கு அப்புறம்தான் அடுத்தவங்களுக்கு அதையே நான் சொல்ல முடியும். இப்போ நானே அதை கடைப்பிடிக்காமல் இருக்கும்போது அடுத்தவங்களுக்கு சொன்னால் எப்படி புரியும், அல்லது எப்படி அடுத்தவங்களுக்கு புரிகிற மாதிரி என்னால் தான் சொல்ல முடியும்? முடியாது. அப்போ இருதயத்திலே விருத்தச்சேதனம் அடைந்திருக்கிறவர்கள் மட்டும்தான் அடுத்தவங்களுக்கு எப்படி இருதயத்திலே மனம் திரும்புவது என்கிற ஆலோசனையை கற்றுத்தர முடியும். அதனால தான் ஆவியின்படி யூதராக இருக்கிறவர்கள் மட்டும்தான் அடுத்தவங்களை மனம் திரும்புவதற்குண்டான வழியை காட்ட முடியும். அதனால் ரட்சிப்பு ஆவியின்படி உள்ள யூதர்கள் மூலம் வெளிப்படுகிறது. ரோமர் 2:14-15. போதும். நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள், இன்னைக்கு நியாயப்பிரமாண புத்தகத்தை வச்சிருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா தலைக்கு வச்சு படுத்துக்கிறாங்க, லாட்டரி சீட்டு வாங்கினா அதை பைபிள்குள்ள வச்சு எப்படியா லாட்டரி அடிக்கணும் வேண்டிட்டு இருப்பாங்க. அப்போ எங்கே போனாலும் பைபிள் எடுத்துகிட்டு போனால் நம்மளுக்கு ஒரு தைரியம் வரும், பேய் பிசாசு வராது அண்டாது அப்படிங்கிறது தான் பைபிள் வச்சுருக்காங்களே ஒழிய, ஆனால் தினந்தோறும் படிப்பாங்க, என்ன படிச்சுன்னு கேட்டால் தெரியாது. ஆனால் வேத வசனத்தையே வாசிக்காமல் இருக்கிறவன் தங்களுடைய இருதயத்தில் மனசாட்சியில் ஆண்டவர் கொடுத்துருக்கிற அந்த வார்த்தைகளை சிந்தித்து தியானிக்கும் போது அவனுக்கு குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்கிற மனசாட்சி அவனுக்கு அங்கே வேலை செய்யுது. அப்போ யார் யாருடைய இருதயத்திலே அவர்கள் செய்கிற காரியம் நல்லது கெட்டது என்பது உணர்த்தப்பட்டு அந்த மனசாட்சிக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுடைய இருதயத்திலே நியாயப்பிரமாணம் எழுதியிருக்கிறது என்று தேவனுடைய வார்த்தையில் நாம் பார்க்குறோம். அப்போ எழுத்தின்படி பைபிளை வச்சுட்டு இருந்துட்டு அதை எழுத்தின்படி மட்டும் வாசிச்சுட்டு இருதயத்தில் கொண்டு போய் இந்த வார்த்தை என்ன சொல்லுது, இதுக்கு என்ன சொல்லுது, இதனுடைய நன்மை என்ன, இதனுடைய தீமை என்ன, இதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத சிந்திக்காமல் இருக்கும்போது நாம் எழுத்தின்படி யூதனாக மட்டும்தான் இருந்துக்கணுமோ ஒழிய ஆவியின்படி யூதனாக மாற முடியாது. நாம் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கவும் முடியாது. அப்போ நம்மளுக்கு முன்னால் என்ன பண்ணுவான், பைபிளை படிக்காதவன் வந்து தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பான். நம்ம பைபிளை வச்சுக்கிட்டு அப்படியே புதுசாக வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். எப்ரேயர் 5:12-13 எப்ரேயர் 5:12-14
காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடி உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பால உண்ணத்தக்கவர்களாக ஆவீர்கள். பால் உண்கிறவர் குழந்தையாக இருக்கிறபடிதான் நீரின் வசனத்தில் பழக்கமாக இருக்கிறார். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறிதற்க முயற்சி செய்யும் ஞானியங்களே உடையவர்களாகிய பூர்ண வயதுகளுக்கே தகும்.
ரட்சிக்கப்பட்டு 20-30 ஆச்சு, சபைக்கு வந்தால் என்ன பண்ணணும், ஊழியக்காரர் எப்படி பேசுகிறேன்னு அவங்க தான் தீர்மானிக்கிறது. ரொம்ப எளிமையான காரியங்களை பேசுனா பரவாயில்ல, ரொம்ப புரிகிற மாதிரி இருக்கணும். எல்லாம் வேலை செஞ்சு களைச்சி போய் வந்திருக்கிறான், இந்த நேரத்தில் உட்காந்து பைபிள் ஸ்டடி உட்காந்து நன்மையும் தீமையை சிந்திக்கிறதுக்குள்ளே என்னுடைய நன்மை தீமையெல்லாம் குழம்பி போயிருன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தையை பின்பற்றி வந்த நாட்களை நம்ம எடுத்து ஆலோசனை பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் அநேகர்களுக்கு போதகராக மாறி இருக்க வேண்டிய காலம். ஆனால் திரும்பவும் என்ன பண்ணுறாங்க, பாலுங்கிறவன் அப்படின்னா ரொம்ப எளிமையாக தான் ஏபிசிடி தான் சொல்லி கொடுக்கணும். பைபிள் எத்தனை புஸ்தகம் இருக்குது, பைபிள் படிச்சிங்களா, என்ன அதிகாரம் படிச்சிங்க, மனப்பாட வாசனை சொல்லுங்கள், இப்படி தான் வந்து ஒவ்வொன்றா கேட்டு கேட்டு தான் போனால் எப்படி வந்து இருதயத்தில் நன்மை தீமையை சிந்திக்க முடியும், காலமே இல்லை முடிஞ்சு போச்சு. ஆனால் பலமான ஆகாரம் அப்படின்னா நீதியின் வசனம், நம்முடைய இருதயத்தில் நன்மை தீமையை சிந்திச்சு அதிலிருந்து இப்போ ஒரு 10 வாசிக்கிறோம் அல்லது நான் ஒரு வார்த்தைகளை வாசிக்கிறோம், அந்த ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு அதில் கருப்பொருளாக இருக்கிற ஒரே ஒரு வார்த்தையில் அர்த்தத்தை நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எப்ரேயர் 5:14 பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்னதென்று பயிற்சி நாள் பகுத்தறியத்தக்க முயற்சி செய்யும் ஞானேந்திரியுடையவர்களாகிய பூர்ண வயதுள்ளவர்களுக்கே தகும். அப்போ இந்த வசனத்தினுடைய பொருளை ஒரே வார்த்தையில் சொல்லணும், எப்படி சொல்கிறது, எதில் பூர்ண பார்த்தியா, எதில் பூர்ணம் இல்லையா, சொல்லுங்கள் பாப்பா எளிமையாக சொல்லுங்கள். இது வந்து எழுத்து முறையில் எழுதியிருக்குது, அடுத்தவங்களுக்கு புரிகிற மாதிரி எப்படி ஒன்று ரெண்டு வார்த்தையில் சொல்ல முடியும். அப்படின்னா நன்மை தீமையை பகுத்தறிஞ்சாதான் சரியான வார்த்தையை பேச முடியும், இல்லாட்டினா மூட்டை கணக்கில் வார்த்தையை பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்போ அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அல்லது 100 200 வார்த்தைகள் பேசுகிற இடத்துல அந்த இருக்கிற காரியங்களை சிந்தித்தோம்னு வைங்கள, நம்ம ரெண்டே வார்த்தையில் முடிச்சிடலாம். அதனால தான் நம்ம பழைய ஏற்பாட்டில் ஆசீர்வாதத்தை பற்றி பார்க்கும்போது உங்களில் ஒரு மனுஷன் 100 துரத்துவான், ஒருவன் 1000 துரத்துவான் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஒரு வார்த்தை பேசுனீங்க போதும் 100 சமமாக இருக்கும். நீங்கள் 5 பேசுனீங்கன்னா அது வந்து 10,000 சமமாக இருக்கும். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அர்த்தம் இல்லாமல் நிறைய பேசிகிட்டு இருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பகுத்தறிகிற தன்மை நம்மளுக்கு இல்லை. இப்போது உதாரணத்துக்கு ஒரு 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 கதை சொல்கிறான், அந்த கதை சொல்லிட்டு என்ன பண்ணுறான், சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு பெரிய கதை சொல்லிட்டு இந்த கதையினுடைய சாராம்சம் என்னன்னு நம்ம கேட்குறோம். அப்போ சாராம்சம் கேட்கும்போது எப்படி நம்ம சொல்லுவோம், 4 இருந்துச்சு, 1 வந்துச்சு, ஒவ்வொன்றா வந்து சண்டை போட்டு அதை துரத்தி விட்டுருச்சு, 4 தனித்தனியாக பிரிஞ்சு போனதுக்கப்புறம் ஒவ்வொரு மாடாக வந்து அந்த சிங்கம் கடிச்சு தின்னுச்சு, அப்போ 4 வந்து அந்த சிங்கம் கடித்து சாப்பிட்ருச்சு அப்படின்னு நம்ம நிறையா சொல்கிறோம். இதனுடைய கருப்பொருள் என்ன, ஒற்றுமையாக இருக்கணும், ஒற்றுமையாக இருந்தால் எதிரியை நாம் துரத்திடலாம். இதே மாதிரி தான் கதை பைபிளில் இருக்குது, பைபிளில் இருக்குது இதே தான். கொஞ்சம் சிந்திக்கணும் என்னத்துக்காக அது விளக்கி சொல்லப்பட்டிருக்குது, இதனுடைய மூலப்பொருள் என்ன, நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம வந்து எப்படி சிந்திக்கிறோம். இன்றைக்கு சிந்திக்கிறதுக்கு தேவனுடைய வார்த்தை வாய்க்கு மட்டும்தான் சமயமாக இருக்குது ஒழிய இருதயத்துக்கு தூரமாக இருக்குது. இருதயத்துக்குள்ளே அனுப்புறதே இல்லை இந்த வார்த்தையை, இருதயத்துக்குள்ளே போனால் தான் இந்த வேலையை செய்கிறதுக்கு. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னைக்கு வாய்க்கு சமீபமாகவும் இருதயத்துக்கு தூரமாகவும் இன்றைக்கு வார்த்தைகளை வைத்திருக்கிறார்கள். அதனால் இருதயத்துக்குள்ளே போய் இந்த வேலையை செய்ய மாட்டேங்குது. நிறைய பேர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தை வாய்க்கு மட்டும்தான் சமயமாக இருக்குது. பேச்சளவில் நல்லா பேசிடுவாங்க, ஆனால் இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை எந்த அளவுக்கு போயிருக்குது அப்படின்னா அங்கே இல்லை. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், நம்முடைய வாழ்க்கையில் அதை நடைமுறைக்கு கொண்டு வரணும். அப்போ தான் நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து வளர்ச்சி அடையும். ஆனால் இன்றைக்கி வாய்க்கு மட்டும்தான் சமயமாக இருக்குது, இருதயத்துக்கு தூரமாகி போச்சு. அதனால் இருதயத்தில் எந்த வேலையும் அது செய்யலை. அதனால் புறஜாதியோட புறஜாதியாக தான் நாமளும் எவ்வளவு தான் படிச்சிருந்தாலும் படிக்காத ஆள் மாதிரி தான் இருக்கிறோம். எம்ஏ பிஏ படிச்சிருப்போம், என்னென்னமோ படிச்சிருப்பாங்க, பட்டம் பதவியெல்லாம் நிறையா இருக்கும். ஆனால் நன்மை தீமையை பகுத்தறிய தெரியாமல் ஒரு தப்பு செய்யும்போது என்ன சொல்லுவாங்க ஜனங்கள்லாம், படித்தாராமா எம்ஏ பிஏ படித்தது எதுக்குமே உதவுதில்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாரும் கேவலப்படுத்துவாங்க. அப்போ நம்ம படிக்காமல் இருந்தாலும் நன்மை தீமையை பகுத்தறிஞ்சு தேவனுடைய வார்த்தையை நம்ம இருதயத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்ளும் போது அதுவே எல்லாருக்கு முன்பாக புகழ்ச்சியாக காணப்படுகிறது. 1 கொரிந்தியர் 2:11
உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தினாலா தேவனுடைய பலத்தினாலே நிற்கும்படிக்கு என் பேச்சுமின் பிரசங்கமும் மனுஷருடைய ஞானத்துக்குரிய நயவசனைப்பாயிராமல் ஆவினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாக இருக்கிறது.
11 வாசிப்போம்.
அப்படி இருந்தும் தேர்ந்தவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல. அழுது போனவர்களாகி பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. உலக தோற்றத்திற்கு முன்பே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாக இருக்கிற ரகசியமான தேவனுடைய ஞானத்தையும் பேசுகிறோம். அதை பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் ஒருவன் அறியவில்லை, அறிந்தார்கள் ஆனால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவிலே அறிந்திருக்க மாட்டார்கள்.
போதும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மனுஷனுடைய பிரசங்கம் எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, தேவ ஞானத்தில் நிறையப்பட்டிருக்கிறதா, மனுஷனுடைய நயவஞ்சகமான ஞானத்தில் நிறையப்பட்டிருக்கிறதா? ஆமாம், மனுஷனுடைய நயவஞ்சகத்தில் தான் இன்றைக்கி பிரசங்கமெல்லாம் இருந்திருக்குதே ஒழிய, தேவனுடைய ஆவியிலே நிரப்பப்பட்டு தேவனுடைய வார்த்தைகளுக்கு தேவனுடைய வார்த்தைகளோடு இணைத்து பேசக்கூடிய ஞானம் வந்து இன்றைக்கி ஊழியக்காரங்களுக்கு இல்லை. ஆமாம், ஒரு வசனத்தை எடுத்து பேசுவாங்க, ஊர் கதை உலக கதை போய் அமெரிக்கா ஆப்பிரிக்கா லண்டன்லாம் போய் சுற்றி சுற்றி வந்து திருப்பியும் வந்து மெட்ராஸில் ஃப்ளைட் இறங்கி நின்றுடும் அப்படியே. ஆனால் ஆவிக்குரிய காரியங்களோடு பேசும்போது வேதத்தில் இருக்கிற ஒரு வார்த்தை எடுத்து அதை சிந்திக்கும் போது அதுக்கு இன்னொரு வார்த்தை தேவைப்படுது பைபிளிலிருந்து, அந்த வார்த்தையை எடுத்து பேசி திரும்பவும் அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை கொண்டு வர்றதுக்கு இன்னொரு வார்த்தை தேவைப்படுது. பைபிளில் வார்த்தைக்கு வார்த்தைக்கு கடந்து போகாமல் பைபிளில் இருக்கிற ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டு சொந்த கதை சோக கதை சொல்லி அப்படியே வழியை மாற்றி போயிடுறது. போய் எங்கே போகிறேன்னு சொல்லி தெரியாமல் எங்கேயோ ஒரு மரத்தில் கொண்டு இடிச்சு நின்று பேசுனது என்ன அப்படின்னு சொல்லி தெரியாமல் நிறைய பேர் சபையில் தூங்கிடுவாங்க. காரணம் என்னன்னா, நயவஞ்சகமான பிரசங்கம், மனுஷனுடைய ஆலோசனைகள், மனுஷனுடைய கட்டுக்கதைகள், இந்த மாதிரி வரும்போது மனுஷனுடைய பிரசங்கம் வந்து நயவஞ்சகமாக இருக்கிறது. அதுக்கு 1 கொரிந்தியர் 2:11 வாசிப்போம்.
எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்த பணிந்தவைகளை கண்கள் காணவும் இல்லை, காதல் கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் தம்முடைய ஆவியினாலே வெளிப்படுத்தினார், அது ஆவியான எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறார். மனுஷனுள்ளே ஆவியன்றி மனுஷனுக்குள் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்?
தன்னுடைய ஆதாயத்தை தேடணும், தனக்கு ஒரு சபையை கட்டணும், தனக்கு ஒரு வீட்டை கட்டணும், தனக்கு ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு ஒரு மனுஷன் தனக்கு ஏதாவது ஒரு ஆதாயத்தை தேடி நயவஞ்சகமா பேசினானா, அவன் தேவனுடைய வார்த்தைகளை சிலுவையில் அடித்துக் கொண்டிருக்கிறான். அப்போ இந்த தேவனுடைய வார்த்தையில் ஆவியோடும் உண்மையோடும் பேசுகிறவர்கள் என்ன பண்ணுறாங்க, தேவனுக்கு மகிமையை சேர்க்கிறார்கள். அப்போ தேவனுடைய ஆவி ஒரு மனுஷனுக்குள்ளே வரும் பொழுது அது இருதயத்துக்குள்ளே சென்று வார்த்தைகளை சிந்தித்து தியானித்து தேவனுடைய வார்த்தைகளை ஒரு மனுஷனுக்கு தெளிவாக கொடுக்கிறது. அப்ப ஆவிக்குரிய காரியங்களை ஆவிக்குரிய காரியத்தோட தான் சம்பந்தப்படுத்தி அந்த மனுஷன் பேசுவான். அப்ப இன்றைக்கு எழுத்தின்படியா இருக்கிற காரியங்களை எடுத்து இன்னைக்கு ஆவிக்குரியபடி சிந்திக்கிறாங்க. ஆனா வேதத்தில் இருக்கிற ஆவிக்குரிய காரியங்களை பகுத்தறிந்து ஆவிக்குரிய வசனங்களோடு சம்பந்தப்படுத்தி காட்டும் போதுதான் ஒரு மனுஷன் ஆவியிலே அவன் தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள முடியும். அப்போ இன்றைக்கு மனுஷன் ஆவியில் பேசுகிற வார்த்தைகள் ஜனங்களுக்கு பிரயோஜனப்படவில்லை, அல்லது அவனுக்கு பக்தி விருத்தி அடைய மாட்டேங்கிறான், அல்லது அவன் விசுவாசத்திலே வளர மாட்டேங்கிறான். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய ஆவியிலே நிரம்பி தேவனுடைய ஆவிக்குரிய வார்த்தைகளை எடுத்து பேசாதனால அவர்கள் ஆவியிலே செத்தவர்களாக இருக்கிறார்கள். அப்போ தானும் செத்து மற்றவனையும் சாக வைக்கிற வேலை தான் இன்னைக்கு மனுஷனுடைய நயவஞ்சகமாக பேசுகிற பிரசங்கத்தினுடைய எல்லா வேலையும். ஒன்று கொந்திய ரெண்டாம் அதிகாரம் 12-16 வரை வாசிப்போம். போதும், தேவனுடைய காரியங்களை பகுத்தறியறது, சிந்திச்சு தியானிச்சு காரியங்களை உணர்ந்து கொள்ற தன்மை யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு ஊழியம் இல்லை. தேவனுடைய வார்த்தைகளை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு நன்மை தீமைகளை முதல்ல சிந்திச்சு நிதானிக்கணும். அப்புறம் தேவனுடைய ஆவிகளில் வார்த்தைகளை பகுத்தறிகிற தன்மை ஒரு மனுஷனுக்கு வேண்டும். அப்போ இந்த காரியம் இல்லைன்னா அவனுக்கு ஊழியம் கிடையாது. காரணம், யூதர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொள்கிறார்கள். அப்போ நம்ம ஆவிக்குரிய யூதனுடைய வரிசையில் வரணும்னு சொன்னால் கண்டிப்பாக நம்முடைய இருதயத்துக்குள்ளே தேவனுடைய வார்த்தை பிரவேசித்திருக்க வேண்டும். இருதயத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் நன்மை தீமைகளை பகுத்தறிந்து தேவனுடைய ஆழங்களை நிதானித்து அறிந்து அந்த ஆவியிலே நிறையப்பட்ட வார்த்தைகளினாலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்த வேண்டும். இப்போ இந்த தன்மை இல்லைன்னா, அப்படின்னா இருதயத்தில் நன்மை தீமையே பகுத்தறிகிற தன்மை ஒரு மனுஷனுக்கு கிடையாது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவன் ஆவிக்குரிய யூதனுடைய வரிசையில் வர முடியாது. வசனம் சொல்லுது, ஜென்ம சுபாவமான மனுஷனோ அவனுக்கு இவைகள் பைத்தியமாக தோன்றும். இப்போ இசை வாசிக்கிறான்னு வைங்களேன், அவனுக்கு இசை தெரியாதவன் அவனை பார்த்து என்ன சொல்லுவான், ஆ எப்பா பாரு கித்தார் எடுத்து வாசிட்டே இருக்கானே பைத்தியம் அப்படின். ஆனால் இந்த கித்தார் எடுத்து வாசிக்கிறவனுக்கு தான் தெரியும், நான் இப்படியெல்லாம் வாசித்தனா எனக்கு என்ன பெயர் கிடைக்கும், என்ன புகழ் கிடைக்கும், நான் எவ்வளோ பெரிய மேடையில் நின்று நான் நல்லா வாசிக்க முடியும், என்னுடைய பாட்டை விரும்பி கேட்குற எத்தனையோ ஜனங்கள் இருக்கான்னு அவனுக்கு தான் தெரியும். ஆனால் கிட்டார் வாசிக்கிறத பற்றி தெரியாதவன் இங்கேயோ பைத்தியமாக இருக்குது, நான் கம்பியை வச்சுக்கிட்டு இப்படி இப்படி தட்டிக்கிட்டே இருக்கான். அதே மாதிரி தான் தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து நிதானித்து பேசுகிறவர்களை பார்க்கும்போது இந்த திறமை இல்லாதவர்கள் மற்றவங்களை பைத்தியக்காரன் சொல்லிட்டு எவ்வளோ வேலை இருக்குது, இதெல்லாம் விட்டு போட்டு ஒரு வார்த்தை எடுத்து அதை பிச்சு பிச்சு ஆனால் அணுவை பரிசோதிக்கிற மாதிரி லேபரேட்டரியில் போட்டு பரிசோதிக்கிற மாதிரி இது ஆக்கு அது ஆக்கு இது ஆக்குன்னு சொல்லி சிந்திச்சு நிதானிச்சுட்டு இருந்தா சாப்பிடணும், வாடகை கொடுக்கணும், வேலைக்கு போகணும், கல்யாணம் பண்ணணும், பிள்ளை குட்டிகளை வளர்த்தி ஆளாக்கணும், இது எவ்வளோ வேலை இருக்குது, இந்த வசனத்தையே படித்து சிந்திச்சுட்டு இருந்தால் சோறு போட்டுருமா அப்படின்னு படிக்காதவன் கேட்பான். அப்போ இந்த வசனங்களை பகுத்தறியக்கூடிய தன்மை இல்லாதவர்களுக்கு இது பைத்தியமாக தோன்றும். ஆனால் வசனங்களை பகுத்தறிகிறவர்களுக்கு இது தேவ பலனாயும் தேவ ஞானமாயும் இருக்கிறது. சோத்ரம். ஏசையா 33 அதிகாரம் 22 வசனம். ஏசையா 33:22 22
கர்த்தர் தம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் தம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாயப்பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை ரட்சிப்பார்.
சோத்ரம். கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, நியாயாதிபதி தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கிறவராகவும் இருக்கிறார், அவர் தான் ரட்சிக்கிறவராகவும் இருக்கிறார். அப்புறம் தேவன் தான் நியாயாதிபதி, தேவன் தான் எல்லாத்தையும் நியாயம் தீர்க்கிறார். அந்த நியாயம் தீர்க்கிற அதிகாரம் இருக்கிறதுனால நியாயப்பிரமாணத்தை கொடுத்தவர் அவர் தான். இங்கிலீஷ் பைபிள் இதனால் தெளிவாக பார்க்கலாம். கர்த்தர் நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாயப்பிரமாணிகர். அப்படின்னா கர்த்தர் தான் பிரமாணத்தை கொடுக்கிறவர். நியாயம் தீர்க்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குதோ அவங்க தான் தேவனுடைய பிரமாணத்தை கொடுக்க முடியும். அப்போ எல்லாத்துக்கும் அதிபதியாக இருக்கிறவர் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறவராகவும் இருக்கிறார், நியாயாதிபதியுமாக இருக்கிறார். ரோமர் 3:1-2 வார்த்தைகளை வாசிப்போம். ரோமர் 3:1-2 சோத்திரம். ஆவிக்குரிய யூதங்கிட்ட ஆண்டவர் என்னத்தை ஒப்பு கொடுத்துருக்காருன்னா தேவனுடைய வார்த்தையில ஒப்பு கொடுத்துருக்காரு. அப்படின்னா யார் யார் தேவனுடைய வார்த்தைகளை சிந்திச்சு நிதானிச்சு பகுத்தறிஞ்சு அதை தெளிவாக பேசுகிறாங்களோ அவங்க எல்லாரும் ஆவிக்குரிய யூதர்கள். அந்த ஆவிக்குரிய யூதர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய வார்த்தையை தெளிவாக பேசக்கூடிய ஞானத்தை கொடுத்துருக்காரு. அப்போ பேசுறதுக்கு முன்னால் சிந்திச்சு நிதானிக்கணும், சிந்திச்சு நிதானிக்கிறதுக்கு முன்னால் அதை வாசிக்கணும், வாசிக்கிறதுக்கு முன்னால் என்ன பண்ணலாம் யாருக்கா சொல்ல முடியுமா? இல்லை இல்லை அதையும் சொல்லாத. வாசிக்கிறதுக்கு முன்னால் என்ன பண்ணலாம் சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் வேதத்தில் பிரியமாக இருக்கணும். பிரியம் இல்லாமல் ஏனோ தானேன்னு நேரம் போகலையான்னு கொஞ்ச நேரம் எடுத்து பைபிள் படித்தோம்னா ஒன்றும் மண்டையில் நேராது, இருக்கிறதெல்லாம் அழிஞ்சு போயிடும். 1 சங்கீதத்தில் தேவனுடைய வார்த்தையின் மேல் பிரியமாக இருந்து அப்போதான் வாசிக்கிறதுக்கே வரும். அப்போ இவங்க தான் ஆவிக்குரிய யூதர்களுடைய வரிசையில் வர முடியும். இப்படி பிரியமாக இருந்து வாசித்து சிந்திச்சு நிதானிக்காமல் இருந்தால் எழுத்தின்படி யூதனுடைய லிஸ்ட்லையும் வர முடியாது. ஆதியாகமம் 49:8-12 ஆதியாகமம் 49:8-12
நிறைய கவி கொண்டு ஏறி போவார். என் மகனே சிங்கம் போல கிழ சிங்கம் போல மடங்கி படுத்தான், அவனை எழுப்புகிறவன் யார்? சமாதான கற்ற வருமளும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாய பிரமாணிகள் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை. ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும் தன் கோரிக்கைகளை கழுதைகளின் குட்டியை நற்குல திராட்சை செடிகளில் கட்டுவான். திராட்சை தோட்டத்திலே தன் வஸ்திரங்களில் திராட்சை பழங்களின் ரசத்திலே தன் அங்கியும் தோய்ப்பான்.
அதுக்கப்புறம்
அவன் கண்களை திராட்சை ரசத்தினால் சிவப்பாயும் அவன் பற்கள் பாலினால் வெண்மையாயும் இருக்கும்.
இப்போ யூதா கோத்திரத்தினுடைய மேன்மை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யூதா கோத்திரத்தினுடைய மேன்மையா அங்கே ஆதி ஆகமத்திலேயே சொல்லியாச்சு. யூதாவே சகோதரால் புகழப்படுகிறவன் நீ. அப்படின்னா 12 கோத்திரத்தில் இருக்கிறவன் எல்லாரும் புகழ்றது யாருன்னு கேட்டீங்கன்னா யூதாவை தான். எப்படி புகழ்வான், என்ன காரணத்தை வச்சு புகழ்வான், யாருக்கா தெரியுமா? இல்லை, புகழ்றது எப்படி வச்சு புகழ்வான், பைபிளில் பல தடவை படித்தவங்களுக்கு தெரியும். யூதா கோத்திரத்தை எதனால மற்ற கோத்திரத்து இருக்கிறவன் எல்லாம் புகழ்வான் சொல்லுங்க பாப்பா, யாருக்கா தெரியுமா என்ன காரணத்தினால? சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்க, என்ன தெரிஞ்சது சொல்லுங்க. என்ன காரணத்தினால யூதர்களை 11 கோத்திரத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் புகழ்றதுக்கு என்ன காரணம்? என்னைக்கு நாம் சிந்திச்சதே இல்லை, இல்லை நம்ம அந்த மாதிரி புகழ அடையணும்னு சொல்லி நினச்சிருந்தா நம்ம சிந்திச்சிருக்கலாம். ஏன் இவனுக்கு மட்டும் இவ்வளவு எல்லாரும் சேர்த்து புகழ்கிறாங்க அப்படிங்கிற காரணம் என்னங்கிறத நானும் இந்த மாதிரி ஆகணும்னு எப்போது நம்ம நினச்சிருந்தோம்னா நாமளும் அதை சிந்திச்சிருக்கலாம். இல்லை அது இல்லை, கரெக்டான காரணம் அது அது இல்லை. அதுக்கு முன்னாலே இது பிறக்கிறதுக்கு முன்னாலே ஆதி ஆந்தில் இல்லை இல்லை அதுக்கு முன்னால் சோத்திரம் நானே சொல்லிடுறேன். யுத்தத்துக்கு போகும்போது யூதா தான் முதல் போவான். எல்லாம் பயந்தாங்க இல்லையா, போப்பா நீ தான் தைரியசாலி நீ போ. ஆமாம், யுத்தத்தில் முதல்ல நிற்கிற ஆளு சகோதரி எல்லாம் பின்தங்கிதான் இருப்பா. எப்பா சிங்கம் வாழ சிங்கம் முதல்ல போ, எல்லாரும் பயந்து நிற்பாங்க. 11 கோத்திரமும் நடுநடுங்கிட்டு இருக்கும் எதிரிகளை பார்த்துக்கிட்டு. ஆனா யூதா கோத்திரத்துக்காரன் முதல்ல
போவான்.
சரி, அப்ப ஊழியத்துல கேட்கிற கேள்விக்கு சரியான பதில் யார் சொல்றது அப்படின்னு வரும்போது எல்லாரும் தயங்கி தயங்கி இருப்பான். ஆமா, யூதா கோத்திரத்தை சேர்ந்தவன் மட்டும்தான் இந்த கேள்விக்கு பதில் இதுதான் அப்படின்னு உடனே வார்த்தையை விடுவான். இன்றைக்கி கிறிஸ்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புறஜாதி மத்தியிருந்து நிறைய கேள்விகள் வந்துட்டு இருக்குது. எல்லாம் பயந்து நடுநடுங்கிட்டு உக்காண்டிருக்காங்க. எல்லாருமே புறஜாதியில் எடுத்து பேசக்கூடிய ஞானம் இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவ ஜனங்களுக்குள்ளே இல்லை. அப்போ இவங்களுக்கு யார் சரியான பதில் கொடுக்குறாங்களோ அவன்தான் யூதன். சரி, யூதன் என்ன பண்ணுறாருன்னா 9 வசனம் வாசிப்போம். அதே மாதிரி ஆவிக்குரிய சிங்கம் இருக்குன்னு வச்சுக்கலாமே, அதுக்கு ஒரு இறை கிடைச்சதுன்னா என்ன பண்ணா, கவிட்டு போய் இருந்து நல்லா சூப்பரா படுத்துக்குது. பாதி பதில் வந்துருச்சு. என்ன இறைய கவிட்டு போயிருக்குது, இது இறைய போய் குடிச்சிட்டு போய் உக்காந்து நல்லா படுத்து ஜாலியா இருக்குது. அப்படின்னா பைபிள் இருக்கிற ஏதாவது ஒரு காரியம் வசனத்துல புரியாம இருக்கிறது புரிஞ்சிருச்சுன்னா இதை யாருக்கும் இந்த ரகசியம் தெரியக்கூடாதுன்னு சொல்லி எடுத்துட்டு போய் வச்சு அதைய நாள் கணக்கா சிந்திச்சு தியானிச்சு அதுல சந்தோஷமா இருக்கும். வசனமாகிய இறைய எடுத்துட்டு போய் யாருக்கு இதை சொல்லிக் கொடுக்க கூடாது, சரியான நேரத்துல நம்ம தான் இதை பயன்படுத்தணும். நம்முடைய ஆத்மாவுக்கு ஏற்ற, நம்முடைய ஆத்மா பசி கேட்ட ஆகாரத்தை ஆண்டவர் இன்னைக்கு தான் எனக்கு புரிய வச்சிருக்காரு. இந்த வசனத்தை படிச்சு சிந்திச்சு தியானிச்சு இதனுடைய ஆசீர்வாதத்தை நம்மளுடையது ஆக்கி கொள்வோம் என்று சொல்லி ஆவிக்குரிய யூதர்கள் தேவனுடைய வார்த்தைகளை சிந்திச்சு தியானிப்பார்கள். அப்புறம் மரும மலவும் செங்கோல் யூதா விட்டு விலகதும் இல்லை. அப்படின்னா எப்போ சமாதான கர்த்தர் வர்றது? ஏற்கனவே சமாதான கர்த்தர் வந்துட்டு போயிட்டாரு. இயேசு கிறிஸ்து முதலாவது இடம் வந்தது சமாதான கர்த்தர் தான். ஆமா, நியாயத்திற்கு வரும்போது எப்படி சமாதான கர்த்தரா மாற முடியும்? ஆமா, இயேசு கிறிஸ்து முதல்ல வரும்போது சமாதான கர்த்தர் வந்து எல்லாத்துக்கும் ரட்சிப்பு கொடுத்துட்டு போயிட்டாரு. ஆனா ரெண்டாவது இடம் வரும்போது சமாதான கர்த்தரா வருவாரா நியாயாதிபதியா வருவாரா? வருவாரு, ஆனா சமாதான கர்த்தராவும் வருவாரு. அப்படியெல்லாம் கிடையாது. கரெக்டு, தப்பு செஞ்சவனுக்கு நியாயாதிபதினா அவனுக்கு பயந்து நடக்குவான். நன்மை செஞ்சவனுக்கு எப்பா இப்பதான் என்னுடைய மன வேண்டுதலை கேட்டு எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு வந்திருக்காரு. அப்ப தேவனுடைய வார்த்தையில கீழ்ப்படுகிறவர்களுக்கு சமாதான கர்த்தர், தேவனுடைய வார்த்தையில மீறுறவங்களுக்கு நியாயாதிபதி. அப்ப இது வர வரைக்கும் செங்கோல் அப்படின்னா ஆட்சியின் அதிகாரம் அப்படின்னா ஊழியத்தினுடைய அதிகாரங்களை யாருக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காருன்னா யூதாவுக்கு தான் கொடுத்துருக்காரு. மற்றவனெல்லாம் லேவி கோத்திரத்துக்குன்னா செங்கோலை வச்சுட்டு இருப்பான் கையில, நாங்கள் தான் பெரிய ஆளு அப்படின்னு வால் போஸ்டில் அடிச்சு தான் ஒட்டிட்டு இருப்பான். ஆனால் தேவனுடைய வார்த்தை ஞானங்கள் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு தான், ஊழியத்தினுடைய அதிகாரங்கள் அவங்க கையில் தான் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அப்படின்னா உபத்திரவ கால ஊழியங்கள் ஆவிக்குரிய யூதர்கள்கிட்ட தான் ஆண்டவர் அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. எழுத்தின்படி இருக்கிற லேவியர்களுக்கு அல்லது ஆவிக்குரியபடி இருக்கிற லேவியர்களுக்கு அந்த செங்கோல் கிடையாது. அதுக்கப்புறம் ஜனங்கள் வந்து யூதா கிட்ட வந்து நிறைய சேருவாங்க. அப்புறம் அவன் கழுது குட்டியை திராட்சை செடியிலும் கேளி கழுதையின் குட்டியிலை நற்குல திராட்செடியிலும் கட்டுவான். இது என்ன கழுதை? இது என்ன கழுதை? ஆமாம், கழுதையை கண்டுபிடிக்கலாம். இப்போ கழுதையை கட்டினா தான் திராட்சை செடி வந்து நல்லா காய்க்குமாமா. கரெக்டாக சொன்னாங்க. கழுதுன்னதுதான் கீழ்படியாம கழுத மாதிரி சுற்றிட்டு இருக்கிறத திராட்சை செடியில் கொண்டு வந்து கட்டணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நானே மெய்யான திராட்சை செடி, அவர்களே நிலைத்திருக்க வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகள்ல இந்த கழுதையை கொண்டு போய் கட்டியாச்சுன்னா நல்ல செடி ரசத்தை கொடுக்குது. இது இல்லாமல் காட்டு கழுதியாக நாம் அலைஞ்சோம்னா அலைஞ்சு 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 அப்படியே வெறி பிடிச்சி தான் அலையணும். மனுஷ எல்லாருமே ஒரு சைஸு காட்டு கழுது. காட்டு கழுதுனா என்னைக்கு இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையை விட்டு வெளியில் ஆமாம் சுயமாக ஓடி ஆடி திரியிறானா அவன் அன்னைக்கு காட்டு கழுத. என்னைக்கு அவன் வந்து இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளில் நிலைத்திருக்கிறானோ அவன் வந்து நல்ல கழுத. ஆமாம், கட்டியாச்சுன்னு எங்கேயும் ஓடாது, எங்கேயும் ஓடாது இந்த கழுத. இப்படி கழுதையை கட்டியாச்சுன்னா தன் வஸ்திரத்தை திராட்சை ரசத்தினாலே கழுவுறது. துவைக்கிறதுக்கு தண்ணீர் தான் வச்சு துவைப்பாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணுறானா திராட்சை ரசத்துலேயே தன்னுடைய வஸ்திரத்தை துவைக்கிறான். என்ன அர்த்தம்? அப்புறம் அங்கே வஸ்திரத்தையும் அங்கேயும் வந்து திராட்சை ரசத்திலே துவைக்கிறான். பாருங்க எவ்வளவு திராட்சை ரசம் வந்துருக்குதுன்னு. ஆமாம், துவைக்கிறது தண்ணி கிடைக்காம நிறைய பேர் அழுகிறான். தண்ணியில தான் துவைப்பாங்க. யாராவது திராட்சை ரசத்தில் துவைப்பாங்களா வஸ்திரத்தையும் அங்கேயும்? அப்படின்னா தன்னுடைய ஆவிக்குரிய நீதியின் கிரியிலையும் தனக்கு கிடைக்கக்கூடிய எதிர்காலத்தில் ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதங்களையும் திராட்சை ரசம் அப்படின்னா அவனுடைய சிந்தனையிலே உற்பத்தி ஆகிற சிந்திச்சு தியானிச்சு கிடைக்கிற அந்த வார்த்தைகள்னாலே தன்னுடைய நீதியின் கிரியிலை பரிசுத்தமாக மாற்றுவான். மனம் திரும்புறதுக்கு ஆண்டவருடைய வார்த்தை மட்டும் இல்லாமல் தன்னுடைய அறிவிலே சிந்திச்சு தியானிச்சு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுக்குற ரகசியங்கள் மூலமும் தன்னுடைய நீதியின் கிரியிலை சுத்தமாக செய்வான். தன்னுடைய அங்கேயும் வந்து அங்கேனா எல்லாத்துக்கும் முன்பாக நல்ல பதவி ஒன்று ஆண்டவர் கொடுப்பார் இது வருகிற நாட்களில் அப்படி இருக்கிறவங்களுக்கு. அந்த காரியத்தையும் தன்னுடைய அறிவினாலே கிடைக்கிற வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொரு நாளும் தன்னை பரிசுத்தப்படுத்துவது படுத்தி கொண்டே இருப்பான். அதுதான் வந்து திராட்சை ரசத்தில் வஸ்திரத்தையும் அங்கேயும் கழுகிறது. அப்புறம் அவன் கண்கள் திராட்சை ரசத்தில் சிவப்பாயும் அவன் பற்கள் பாலினால் வெண்மையுமாக இருக்கும். அப்படின்னா இன்றைக்கி திராட்சை ரசம் குடித்தவங்களுடைய கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சிகப்பாக இருக்கும். போதையில் இருக்க எல்லாருடைய கண் சிகப்பாக இருக்கும். ஆனால் பல் எப்படி இருக்குன்னா இங்கே வசனத்தை சொல்லிருக்கு வெண்மையாக இருக்குதுன்னு பல். என்ன அர்த்தம் இது? தண்ணி போட்டவங்களுக்கெல்லாம் மஞ்சளாகவும் இருக்குது பல். கரெக்ட், பல்லுனா பேச்சு. பல்லு போனால் சொல்லு போச்சுன்னு சொல்லுவாங்க. எல்லா பழமொழியும் நாம் நினைக்கிறோம் பல்லு இல்லாதான் பேசுனா எப்படி இருக்கும். இங்கே பல்லுனா பேச்சுன்னு அர்த்தம். அப்போது திராட்சை ரசத்தை குடிச்சிருக்கிறவங்களுடைய கண்கள் நல்ல சிகப்பாக இருக்கும். எழுத்தின்படி திராட்சை ரசத்தை குடித்தா கண் நல்லா சிகப்பாக இருக்குது. பல்லு வந்து எப்படி இருக்குன்னா பல்லு வந்து வார்த்தைகள் தாறுமாறாக இருக்கும், வெண்மையாக இருக்காது. ஆனால் தேவனுடைய வார்த்தைகள்னாலே திராட்சை ரசத்தை குடித்திருக்கிறவர்கள் அவருடைய அறிவு நல்ல தெளிவாக இருக்கும். அறிவு நல்லா கண்ணு சிகப்பாக இருக்குதுன்னா அறிவு நல்ல தெளிவாக இருக்கும், பேச்சு நல்ல சுத்தமாக இருக்கும். இது வந்து ஆவிக்குரிய நிலைமையில் தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டவர்களுடைய ஆசீர்வாதங்கள். யூத நியாயாதிபதிகள் 5:9-11 வாசிப்போம். நியாயாதிபதிகள் 5:9-11.
ஜனங்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாக ஒப்பு கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகளை இருதயம் நாடுகிறது. கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். மேல் ஏறுகிறவர்களே, ஞானஸ்தானத்தில் வீற்றிருக்கிறவர்களே, வீதியில் நடக்கிறவர்களே, இதை பிரஸ்தாபியுங்கள். தண்ணீர் மொண்டு கொள்ளும் இடங்களில் வில்வீரர் இறைச்சலுக்கு நீங்களானவர்கள் அங்கே கர்த்தரின் நியாயாதிபதிகளையும் அவர்கள் இஸ்ரேலில் உள்ள தமது கிராமங்களுக்கு செய்த நியாயங்களையுமே பிரஸ்தாபப்படுத்துவார்கள். அது முதல் கர்த்தரின் ஜனங்கள் ஒலிமுக வாசலிலே போய் இறங்குவார்கள்.
போதும், இங்க ஒரு காரியம் நடக்கும்போது பாத்தீங்கன்னா ஜனங்கள் ஒளிமுக வாசல்ல போய் இறங்குறாங்க. அப்படின்னா சூரிய வெளிச்சம் எங்க வருதோ அந்த இடத்துல முக்கியமான வாசலுக்கு எல்லா ஜனங்களும் வந்து சேர்றாங்க. அப்படின்னா தேவனுடைய பிரமாணங்களுக்கு எல்லா ஜனங்களும் ஓடி வருகிறார்கள். இங்க ஜனங்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாக ஒப்பு கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகளை என் இருதயம் நாடுகிறது. யாருடைய இருதயம் ஆவி ஆத்மா சரீரத்தை முழுவதும் ஒப்பு கொடுத்துருக்கார்களோ அவர்களுடைய இருதயத்தை தான் தேவன் நாடுகிறார். அதுக்கப்புறம் கத்தரை சோத்திரியங்கள் வெள்ளை கழுதின் மேல் ஏறுகிறவர்களே, போதும் 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 போதும். இங்க வெள்ளை கழுதை யாரு? வெள்ளை கழுதா பாருங்க, இந்த கழுதை எங்க போனாலும் வந்துகிட்டே இருக்குது. ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு மோசையுடைய ஆசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறவர்களே, நியாயஸ்தானத்தில் வீட்டில் இருக்கிறவர்களே, அப்படின்னா வெள்ளையும் வெள்ளையும் போட்டு மோசடி ஆசனத்தில் உட்காந்துட்டு இருக்கிறவங்களே, இதை நீங்க பிரஸ்தாபம் பண்ணுங்கள். பிரஸ்தாபம் பண்ணுங்கள். தண்ணீர் முண்டு கொள்ளும் இடங்களில் வில்வீரன் இறைச்சலுக்கு நீங்கினவர்கள் அங்கே கர்த்தரின் நீதி நியாயங்களையும் அவர் இஸ்ரவேலுக்கு தமது கிராமங்களுக்கு செய்த நீதி நியாயங்களுமே பிரஸ்தாபப்படுத்துவார்கள். சோத்திரம். அப்ப நீதி நியாயங்களை யார் பிரஸ்தாபப்படுத்த முடியும்? அப்படி இல்லை, இந்த வசனத்துல யார் நீதி நியாயங்களை தெளிவாக பேச முடியும் அப்பொழுது ஜனங்கள் வந்து ஒளிமுக வாசல வந்து இறங்குவாங்கன்னு இங்க போட்டிருக்கு. அப்ப யார் வந்து தேவனுடைய நீதி நியாயங்களை தெளிவா பேச முடியும்? அதெல்லாம் முடிஞ்சாச்சு, அதுக்கு அடுத்தது இப்ப யாருங்கிறத கண்டுபிடிக்க நிற்போம். யாருன்னா இங்க வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது தண்ணீர் முண்டு கொள்ளும் இடங்களில் வில்வீரன் இறைச்சலுக்கு நீங்கினவர்கள். இதனுடைய அர்த்தத்தை கண்டுபிடிக்கணும். நீங்கினவர்கள் தான் தேவனுடைய நீதி நியாயங்களை பிரஸ்தாபப்படுத்த முடியும். இது வந்து ஒரு ஞானார்த்தமாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. இதனுடைய பொருள் என்னவாக இருக்கும்? ஆமா, தண்ணி பிடிக்கிற இடத்துல போய் நின்று பார்த்தா போதும் சண்டை எப்படி நடக்குதுன்னு தெரியும். ஆமா, நேரம் போகலைன்னா என்ன பண்ணலாம்? ஆமா, 77 இருந்து 80-85 வரைக்கும் மெட்ராஸ்ல ஆமா தண்ணி சண்டை. தண்ணி சண்டை முடிஞ்சாலும் இப்ப என்ன சண்டை நடக்குன்னா ரேஷன் கடை சண்டை. ஆமா, நேரம் போகலினா தண்ணி சண்டையை பார்த்தா போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆமா, நாங்களும் அந்த மாதிரி சண்டைகளை பார்த்தவங்க, நீங்க எல்லாம் பார்த்தது இல்லை. நேரம் போகலைன்னா தீர்ந்தது ரேஷன் கடையில் இருக்கிற டப்பாவை எடுத்து ஒரு டப்பாவை மாத்தி வச்சாச்சுன்னா போதும், அங்க போட்டுக்குவாங்க சண்டை பாருங்க. அதே மாதிரிதான் குடத்தை எல்லாம் கல்லுகள்லாம் எடுத்து வச்சு போயிருவாங்க. கல்லுக்கு இந்த டப்பா அந்த பழைய இரும்பு அது இதையும் வச்சு ஏதாவது ஒரு அடையாளத்தை வச்சு போயிடுவாங்க. நேரம் போகாதவங்க அதை எடுத்து முன்ன பின்ன மாத்தி வச்சுட்டு போயிடுவாங்க. உடனே சண்டை நடக்கும், பயங்கரமா நடக்கும். அதே மாதிரி இங்க ஒரு சண்டை நடக்குது. இந்த சண்டைக்கு நீங்களானவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு போதிப்பார்கள் சொல்லுது. அப்போ இந்த சண்டையில் மாட்டிக்கிட்டாங்கன்னா அவன் கண்டிப்பாக தேவனுடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு போதிக்க முடியாது, ஜனங்களும் மனம் திருப்ப மாட்டார்கள். என்ன சண்டை இது? தண்ணி சண்டை. என்ன தண்ணி சண்டை இது? பார்த்துருக்கீங்களா தண்ணி சண்டையா? இது வந்து ஆவிக்குரிய நிலைமையில் நடக்கிற தண்ணி சண்டை. என்ன பைபிள் இப்படியெல்லாம் வார்த்தை இருக்குதா? யாராவது ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்துக்கு இதெல்லாம் எடுத்து பேசி, ஆமாம் எடுக்கவே மாட்டாங்க, எடுத்து பேசி ஜனங்களுக்கு என்ன தான் புரிய போகுது? எப்படி சபை விசுவாசிகளுக்கு இந்த வார்த்தையை சொன்னால் எப்படி புரியும்? இதெல்லாம் பைபிள் ஸ்கூலில் தான் சொல்லிக் கொடுக்கணும். இல்லை யாருக்கு தெரியும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன், தண்ணினா என்ன, தண்ணி பிடிக்கிற இடத்துல எப்படி சண்டை நடக்கும், அதே மாதிரி ஆவிக்குரிய நிலைமையில் தண்ணினா என்ன, அந்த ஆவிக்குரிய நிலைமையில் தண்ணி பிடிக்கிற இடத்துல எப்படி சண்டை நடக்கும், தண்ணினா என்ன, அதை மாதிரி சொல்லுங்கள், கண்டுபிடிச்சிடலாம். வேதத்தில் இருக்கிற பல வசனங்களை படித்து படித்து நம்ம சிந்திச்சுட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு தெரியும் தண்ணினா என்னன்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய வார்த்தை. தண்ணி எந்த அளவுக்கு பூமியில் நிறைஞ்சிருக்குதோ அந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தை எல்லாருடைய இருதயங்களையும் நிறைஞ்சிருக்குது. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல கத்தரை குறித்த அறிவு பூமியிலே நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு. நிறைஞ்சிருக்கும் தண்ணி நம்ம எந்த பாத்திரத்தில் எடுக்கிறோமோ அந்த பாத்திரத்தினுடைய கலர்ல மாறிடும். அதே மாதிரி தேவனுடைய வார்த்தையை எந்த ஒரு மனிதனை ஏற்றுக்கொண்டாலும் அவன் இருக்கிற நிலைமைக்கு தேவனுடைய வார்த்தை மாறிடும். சோத்திரம் தண்ணி சரி தண்ணி இது பார்த்தாச்சு. தண்ணி பிடிக்கிற இடத்துல என்ன சண்டை நடக்குது? எரேமியா 14:1-3 வார்த்தைகளை வாசிப்போம். எரேமியா 14:1-3 அவர்களில் பிரபலமானவர்கள் அப்படின்னா இன்னைக்கு பிரசித்தி பெற்ற ஊழியக்காரனுடைய பசங்களை தண்ணீருக்கு அனுப்புகிறார்கள். போயிட்டு வா அங்க அமெரிக்கால போய் படி, லண்டன்ல போய் படி அப்படின்னு. இவர்கள் பள்ளங்களுக்கு போய் அப்படின்னா இன்னைக்கு எங்க படிச்சா மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பணம் செலவானாலும் நான் உன்னை அனுப்புறேன், நீ போய் படிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி போறாங்க. அங்க போனா தண்ணி பிடிக்கிற இடத்துல சண்டை, சரியான சண்டை. இந்த பட்டம் கொடுக்கறதா, அந்த பட்டம் கொடுக்கறதா அப்படின்னு சொல்லிட்டு பட்டத்துக்கு மேடையில பேசுறதுக்கு போட்டா போட்டி நடக்குது, பயங்கரமான போட்டி. அதனால என்னாச்சு, அங்க எந்த பட்டமும் வாங்க முடியல. தண்ணி கிடையாது ஆனா பாத்திரம் இருக்குது அப்படின்னா பட்டம் பதவி இருக்குது, அதுக்குள்ள சரக்கு கிடையாது. வெளிநாட்டில் போய் பைபிள் ஸ்கூல் படிச்சுட்டு வந்தவங்களை கேட்டு பாருங்க, பட்டம் தான் இருக்கும், அதுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது. அதனால தான் இந்த பட்டத்தை என்ன பண்றாங்கன்னா தலையில கம்பி
விட்டுருவான்.
பட்டத்தை என்ன பண்ணுவான்னா தலையில கமுத்தி இப்படி ரிப்பன் போட்டு கட்டி விட்டுருவான், அதில் ஒன்றுமே கிடையாதுன்னு. பாத்திரத்தை கமுத்தி வச்சா எப்படி இருக்கும், இருக்கிறதெல்லாம் போயிடும், எல்லாம் உள்ள ஒன்றுமே வைக்க முடியாது. அதனால தலையில் கமுத்தி வச்சுக்க வேண்டியது. ஆனால் உள்ள சரக்கு இருக்காது. வெறும் பாத்திரத்தோடு திரும்பி வருகிறார்கள். 10 வெக்கி ஞானி தங்கள் தலையை மூடிக்கொள்ளுகிறார்கள். அதனால தான் பட்டம் போடும்போது தலையில் அப்படி கமுத்து போடுறது. பைபிளிற்கு ஏதாவது வார்த்தை பேச சொன்னோம்னா தடுமாறுவான் பாருங்க. இது அந்த காலத்தில் இப்படி இருந்தது, இந்த காலத்தில் எப்படி இருக்குது, தமிழ் பைபிள் எப்படி இருக்குது, இங்கிலீஷ் பைபிள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி விளக்கிறதுக்குள்ள நம்மளுக்கே பைத்தியம் பிடிச்சிடும். சோத்திரம் இப்போ நியாயாதிபதி இல்லை 5 அப்படின்னா ஊழியத்தில் பட்டம் பதவியை எதிர்பார்க்காம யார் ஊழியம் செய்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையாக தேவனுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு அறிவிக்க முடியும். தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் பட்டம் பதவியை எதிர்பார்த்தாங்கன்னா அவனுக்கு மண்டையில் ஒரு சரக்கு இருக்காது. பட்டம் தான் கிடைக்கும், பதவி தான் கிடைக்கும், ஆனால் உள்ள ஒன்றுமே இருக்காது. பட்டம் பதவியை உதறிட்டு எந்த இதுவும் வேண்டாம், எப்படியாவது ஜனங்களுக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்டா போதும்னு சொன்னால் தினந்தோறும் உட்காந்து சிந்திச்சு தியானிச்சு பைபிளை படித்து தேவனுடைய காரியங்களை போதிக்கும் போது அப்பொழுது கர்த்தரின் ஜனங்கள் ஒளிமுக வாசலிலே வந்து இறங்குவார்கள். அப்படின்னா ஒளிமுக வாசல்னா வெளிச்சம் பட்டணத்துக்குள்ளே வர்ற இடம், அந்த இடத்துல ஜனங்கள் எல்லாம் வந்து காலையில் சேர்ந்துருவாங்க. அப்போ தேவ ஜனங்கள் வெளிச்சத்துக்கு வரணும்னு சொன்னால் இங்கே பட்டம் பதவியை எதிர்பார்க்காம யாராவது பிரசங்கம் பண்ணணும் அல்லது ஊழியத்தை செய்யணும். அவன் தான் உண்மையும் நீதியுமாக செய்ய முடியும். பட்டம் பதவியை எதிர்பார்த்துட்டு செஞ்சால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். எண்ணாகமம் 21:17-18
அதிபதிகள்
போதும் ஊற்று தண்ணீரே பொங்கி வா இந்த பாட்டு ஒன்று இருக்குது, அது எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறான். எங்கிருந்து ஊத்து தண்ணி பொங்கி வரும்? கண். ஒரு விதத்தில் கரெக்டு தான், ஊத்து ஒரு விதத்தில் கண்மலையில் இருக்கிறது உண்மைதான். ஆனால் இங்கே வந்து ரெண்டு வகையான ஜனங்க வந்து ஊத்து தண்ணீரை பொங்கிவான்னு சொல்லி பாடுறாங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா, நியாயப்பிரமாணின் ஏவுதலினால் அதிபதிகள் கிணத்தை தோண்டினார்கள், அதுக்கப்புறம் ஜனத்தின் மேல் மக்கள் தங்கள் தண்டாயுதங்களை கொண்டு தோண்டினார்கள். ரெண்டு வகையான ஆளுக ஊற்று தண்ணி வர்றதுக்கு தண்டாயத்தை வச்சு நோண்டுறாங்க. இதுல யாருக்கு தண்ணி கிடைக்குது? சரி, ஊற்று தண்ணி எங்க இருந்து முதல்ல பொங்கி வருது? இல்ல, இருதயத்துல இருந்து. கரெக்ட். ஜீவ ஊற்று உன்னுடைய இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். நீதிமொழியில் இருக்கு, உன்னுடைய இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். ஆண்டவராக இயேசுக்கு சொல்லியிருக்கிறார், என்னுடைய வார்த்தையில கை கொள்ளுகிறவனுக்கு ஜீவ ஊற்றுகள் அவன்லேருந்து புறப்படும் சொல்லியிருக்கார். அப்போ ஜீவ ஊற்று புறப்படும் இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய இருதயம். இன்னைக்கு ஜீவ ஊற்று புறப்படுறவனுக்கு என்ன பண்ணுனா, ஒரு மனுஷனுக்கு 100,000 ரூபா கொண்டு போய் கொடுத்துட்டா போதும், அவன் ஜீவ ஊத்து தானா பொங்கி வரும். எப்பா எவ்வளோ நாளாக உட்கார்ந்துருது நான் இந்த காசுக்கு, ஜீவ ஊத்து தானா பொங்கி வரும். காசை கொடுத்தா தெரியும், பதவியை கொடுத்தா போதும், ஜீவ ஊத்து தானாக பொங்கி வரும். ஆனால் இங்கே ஜீவ ஊற்று பொங்கி வர்றதுக்கு என்ன பண்ணுனா, நியாயப்பிரமாணிகரின் ஏவுதல் நாள். அப்படின்னா தேவனுடைய வசனத்தினுடைய பிரமாணத்தின்படி, ஆலோசனையின்படி நம்முடைய இருதயத்தில் சிந்தித்து தியானித்தால் நம்முடைய இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்றுகள் புறப்படும். இதை விட்டு போட்டு ஜனத்தின் மேல்மக்கள், ஜனத்தின் மேல் மக்கள்னா இன்னைக்கு யாரு? கிறிஸ்தவங்களுக்குள்ள இருக்கிற மேன்மக்கள், வெளிநாட்டுக்கு போய் ஊழியம் செய்கிற மேன்மக்கள், என்ன நோண்டினாலும் அங்கே இறுதியத்தில் தண்ணி கிடைக்காது. ரொம்ப பிரசித்தி பெற்ற ஆட்கள், அதான் ஜனத்தின் மேன்மக்கள். அவங்களும் தண்டாயத்தை வச்சு நோண்டுறாங்களா? தண்டாயுதனா பெரிய பெரிய காரியமெல்லாம் வச்சு, வால் போஸ்டர்லாம் அடித்து, மீட்டிங் எல்லாம் பண்ணி, 1,000 பேருக்கு சாப்பாடு போட்டு, ஊழியர் கூட்டமெல்லாம் நடத்தி என்ன பண்ணியும் முடியாது, முடியாது. அப்படி பார்த்தா எல்லாரும் பெரிய மனுஷன் ஆயிடலாமே, அப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாமல் போயிருமில்ல. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இந்த பெருவழியாய் போகிறவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அப்போ தேவனுடைய விசுவாசத்திற்கென்று அழைக்கப்பட்ட கூட்டம் நிறையா இருந்துட்டு இருக்குது. அவங்க ஆடி பாடி கொண்டாடி துதி ஆராதனை பண்ணி நேரம் டைட்டானிக் கப்பல் போச்ச பட்டு பாதாளத்தில் அந்த மாதிரி இன்னைக்கு நல்லா ஆடி பாடி துதித்து மகிமைப்படுத்தி அப்படி பாதாளத்துக்கு போகிறாங்க. ஆனால் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்க, இருதயத்தில் தேவனை துதித்து பாடி மகிழ்ந்து இருதயத்தில் சிந்தித்து தியானித்து தேவனுடைய வார்த்தையில் உண்மையாக இருக்கிற போது அவர்கள் எப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்து தேவன் அவர்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை அவங்க மட்டும் அனுபவிக்கிறாங்க, அடுத்தவங்களை கொடுக்க மாட்டாங்க. அப்போ ஒவ்வொருவரும் இந்த இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையில் சிந்திக்கும் போது அந்த ஆசீர்வாதம் அந்த தனிப்பட்ட மனிதனுக்கு மட்டும்தான் கிடைக்கும், அடுத்தவனுக்கு கிடைக்காது. அடுத்தவனுக்கு வேணும்னா நீயும் வாசி, நீயும் சிந்து, நீயும் தியானி, நீ இந்த மாதிரி இருந்தால் தான் உனக்கும் கிடைக்கும். இல்லாட்டி நான் என்னுடைய ஆசீர்வாதத்தை எடுத்து நான் உனக்கு கொடுக்க முடியாது. வேணா வழிகாட்டலாம், எப்படி முதல்ல தேவனுடைய வார்த்தையில பிரியமாக இருந்து சிந்தித்து தியானிச்சினா உனக்கு உன்னுடைய ஊற்றில் தேவன் என்ன ஆசீர்வாதம் வைத்திருக்காருன்னு எனக்கு தெரியாது, அது நீ எடுத்துக்கலாம். ஆனால் உங்கள்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதத்தை மற்றவங்க யாரும் எடுக்க முடியாது. அப்படி ஒவ்வொருவருக்காக தனித்தனியாக தேவன் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அதுக்கு என்ன பண்ணனா, இந்த காட்டு கழுதியை முதல்ல பிடிச்சி இந்த திராட்சை செடியில் கட்டணும். அப்புறம் பெருமை கிருமைன்னு மேடை மேடையாக ஏறி எனக்கு பிரசங்கம் பண்ணுறது கொடுங்க, எனக்கு ஊழியம் பண்ணுறது கொடுங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடக்கூடாது. கொஞ்ச நாள் உட்காந்துருந்து காத்திருந்து இருந்தோம்னா இருதயத்திலேருந்து தானாக திராட்சை ரசம் பொங்கி வரும். அந்த பொங்கி வர அந்த திராட்சை ரசம் நம்மளுக்கே உரியதாக இருக்கும், அடுத்தவன் நம்முடைய ஆசீர்வாதத்தில் தலையிட முடியாது. சங்கீதம் 108:7-8. சங்கீதம் 108:7-8.
தேவன் தம்மை பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார், ஆகையால் கழிவுறுவேன், சீகேமை பங்கிட்டு சுக்கோத்தையும் பள்ளத்தாக்கையும் அளந்து கொள்வேன். கீழையார் என்னுடைய மனாசையும் வேண்டது எப்ராஹிம் தலையின் பலன் யூதா என் நியாய பிரமாணிகன்.
ஆ போதும், ஆண்டவர் வந்து பல ஆளுகளுக்கு பல ஆசீர்வாதம் சொல்றாரு. இந்த இடத்துல யூதா தான் என்னுடைய பிரமாணத்தை ஜனங்களுக்கு அறிவிக்கிறவன். தமிழ் பைபிளில் நியாய பிரமாணிகன் போட்டிருக்கு, இங்கிலீஷ் பைபிளில் லா கிவர். தேவனுடைய பிரமாணத்தை ஜனங்களுக்கு கொடுக்கறது யாருன்னு கேட்டீங்கன்னா யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் தான் தேவனுடைய பிரமாணத்தை ஜனங்களுக்கு கொடுக்க முடியும். அதனால நாம் தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து சிந்தித்து தியானிச்சா தான் நாம் அடுத்தவங்களுக்கு நாம் தேவனுடைய பிரமாணத்தை கொடுக்க முடியும். முதலாவது நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பு மற்றவர்களையும் ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துறதுக்கு என்ன செய்யணும்னா நாம் தினந்தோறும் சிந்தித்து தியானித்து வாசிக்க வேண்டும். அப்பொழுது தான் தேவனுடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். அப்போ அவர்களும் மனம் திரும்பும்போது அவர்களுக்கும் ரட்சிப்பு பெற்றுக்கொள்கிறார்கள். அப்படி வருகிற சமயத்தில் ரட்சிப்பு யூதர்கள் மூலமாக வருகிறது. அப்போ நம்மளும் யூதனாக மாறணும்னா ஆவிக்குரிய யூதனாக மாறினா மட்டும்தான் நம்மளுக்கு ரட்சிப்பை நாமும் பெற்றுக்கொள்ள முடியும், அடுத்தவங்களுக்கு அறிவிக்க முடியும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள்.